மனசுங்கிற குரங்க கட்டணும், அதுக்கு என்ன கயிறுன்னார், பக்திங்கிற ஒரு கயிறை தர. திருடம் பக்தியா பத்வா ஹே பரமேஸ்வர, திருடமாக சாதாரணமா இல்ல, நான் இழுத்து கட்டக்கூடியதான ஒரு பக்தி இருக்கு. அந்த பக்தியானது எப்பவுமே அறுந்து போகாது, சாதாரண கயிறா இருந்தா அறுந்து போயிடும். இது திருடமான பக்திங்கிற ஒரு கயிறோட கொடுக்கிறேன். பத்வா சிவா பபத் அதீனம் குரு விபோ ஹே பரமேஸ்வரா, உங்களுக்கு அதீனமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அயல் மசதா மோகாடவியாம் சரதி யுவதீனாம் குசகிரோ நடதி ஆசாசா காசு அடதி ஜடிதி ஸ்வைரமபிதா கபாலின் பிட்சோமே ஹிருதய கவிம் அத்யந்த கபலம் திருடம் பக்தியா பத்வா சிவ பவததீனம் குரு விபோ. இந்த குரங்கு எப்படி இருக்கு, இந்த மனசுங்கிறது குரங்கு மாதிரிங்க. இந்த குரங்க பத்தி சொல்லும் பொழுது கபிரபி கபிதாயன மதமத்தா விருச்சிகே நிஜ தந்தட்டா கிம் ரூமோ சத்ய வைக்லவியம். சுவாவமாகவே குரங்காது அந்த குரங்கு. என்ன பண்ணிட்டு சாதாரணமாக மரங்கள்ல களைகள்ல எங்கேயும் எங்கேயும் ஏறியும் எங்கேயும் ஓடிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு அதை என்ன பண்ணிட்டு பனைமரத்துக்கு மேல ஏறித்தான். அதுக்கு ஒரு ஐடியா தோணி, எவ்வளவு ஹைட்டா இருக்கு அந்த பனைமரத்துக்கு மேல ஏறுவோம் அப்படின்னு சந்தோஷமா ஏறி ஏறினதுமே அங்க என்ன செய்யற, அந்த பனைமரத்துல என்ன பண்ணிருக்கான், ஒரு குடத்தை கட்டி வச்சிருக்கான். அந்த குடத்துல கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு பண்ணி வச்சிருக்கான். அது என்ன செய்யற, அதுல கல்லு டாப் டிராப்பா விடருது. இந்த குரங்க இங்க போச்சு, இது குரங்கோ இல்லையோ, அதுக்கு இது பார்த்து யாரோ என்னமோ கட்டி வச்சிருக்கேன், இதுல என்ன இருக்குன்னு கையால ஒரு அடி அடிச்சு அது உடஞ்சதுமே என்ன செய்யறார், அது நல்லா சாப்பிட்டுடுது. அது ருச்சி கண்டுடுது, ருச்சி கண்டதுமே என்ன செய்யறார், முழுக்க சாப்பிட்டு சாப்பிட்டு. சாதாரணமாவே குரங்கு ஒரு இடத்துல இருக்காது, இது வேற கல்ல வேற சாப்பிட்டுடுது. சாப்பிட்டு இங்க இருந்து அங்க பறக்கிறது, அங்க இருந்து இங்க தாவறது, தாவிண்டே இருக்கிற காலத்துல திடீர்னு என்ன சொன்ன, அந்த இதுல கருந்தேள் ஒண்ணு இருந்தது, பனைமரத்துக்குள்ள கருந்தேள் இருக்கும். இது குரங்கு தெரியாம இருந்தா அது வேற கொட்டிட்டது வேற. இது சொல்லணுமா, கிம்ரூமோ சத்ய வைக்லவியம் கபிரபி காபிதாயன மதமத்தா காபிதாயனம், காபிதாயனம்னா பனங்கல்லு. அந்த பனங்கள்ல சாப்பிட்டதுனால கொளுத்து போயிருக்கு, போராத குறைக்கு அது வேற தேள் வேற கொட்டிட்டு, சுவாவமாவே குரங்கு. அது சொல்லணுமா, அப்படித்தான் இருக்க நம்ம மனசு, சுவாவமாகவே ஒரு இடத்துல நிக்காது. அதுக்கு என்ன பண்ணிவிட்டோம்னர், அதுக்கு இந்த பணத்தாக வேற புடிச்சுட்டு கொடுத்து, இந்த ரெண்டும் இல்லாம பாப்பைகளுடைய சம்பந்தம் வேற வந்துருக்கு. இப்படி இருக்கே, ஏ பரமேஸ்வரா நீ தாமப்பா காப்பாத்தணும் என்ன அப்படின்னு இந்த துராசான்னு ஒரு தோஷம், அதுக்கு மேல மோகாட்டவி மோகம்ங்கிற ஒரு தோஷம், இந்த ரெண்டு தோஷத்தோட கவலைப்படக்கூடியதான இந்த குரங்க நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு பரமேஸ்வரனை காப்பாத்தின் இருக்க, பரமேஸ்வரனை பிரார்த்திச்சு இருக்க. இத சொல்லக்கூடியதான இந்த அம்சத்துல தேவி பாகவதத்துல ஒரு சின்ன கதை, பரமேஸ்வரனை பத்தி சொல்லக்கூடியதான ஸ்வரூபத்துல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா எப்படின்னார், பரோபகாரின்னு பேர் அவருக்கு, அவர் பேரே அப்படி வச்சிருக்க, ரொம்ப நல்லவர், அழகா எல்லோருக்கும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கவர், ராஜ்யத்துல எல்லோருக்கும் நல்லது ஏற்படணும் அப்படின்னு இருந்துட்டு எல்லோருக்கும் எந்த துன்பமும் இல்லாம காப்பாற்றணும்னு இருந்துட்டு இருக்கிறவர். அவர் ஜனகர் மாதிரி இருந்தார். ஜனகர் எப்படி இருந்தார், தனக்குன்னு ஒண்ணும் வச்சுக்கூடாது, ஜனங்களுக்கு எல்லோரும் சகாயம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தார், அது மாதிரி வாழணும்னு வச்சுட்டு இருந்தார். அந்த பரோபகாரி ராஜா இருக்காரு, அவர் சிம்மாசனத்தை உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு சன்னியாசி வந்தார். சன்னியாசி வந்ததுமே எப்படி இருந்தார், நேரா அவர் சிம்மாசனத்தை உட்கார்ந்தா ஜனங்கள்லாம் உட்கார்ந்து இருக்காரு, ஒரு சன்னியாசி நேரா யாரையும் தங்க தடங்கள்லாம் நேரா ராஜாக்கு முன்னால வந்து வந்துட்டார். இங்க இருக்கிற மந்திரிகள் என்ன அவள் எல்லாம் பார்த்த நடுங்கிறா, என்னடா இது, சொல்லிட்டு வர வேண்டாமா, வந்தாலும் வந்து சைட்ல நிக்கணுமே, ராஜாவை பத்தி பர்மிஷன் இல்லாம கிட்ட வரப்படாதான்னு மேல வந்து ராஜா பக்கத்து வரைக்கும் வந்துவிட்டாரே அப்படின்னு நடுங்கிறார். ராஜா ஒண்ணும் சொல்லல, அவர்கிட்ட வந்தார், வந்ததுமே எழுந்து நின்றுட்டார், நமஸ்காரம் பண்ணினார், கை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி என்ன வேணும், நீங்க யாரு என்ன ஏதுன்னு அவர் சொல்றார். அந்த சன்னியாசி சொல்றார், ரொம்ப சந்தோஷம், நீங்க உங்களை பத்தி நல்லா கேட்டிருக்கேன், ஊர் முழுக்க பேசிக்கிற, உங்களுடைய நல்ல குணமானது என்ன உங்கள்ட்ட வரவழைச்சது அப்படிங்கிற. இவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்னால உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ சொல்லுங்க அப்படிங்கிறார். அவர் பார்த்தார், ஒண்ணுமே பதில் சொல்லல. என்ன என்ன வேணும்னு என்ன கேட்கறது, அவரோ எல்லாம் திறந்தவர். சன்னியாசிவே ராஜா கிட்ட என்ன வேணும்னு கேட்பார், எல்லாம் விட்டுட்டு வந்தவர் அவர். அப்படியே கொஞ்ச நேரம் யோசனை பண்றார். இந்த ராஜா சொன்னார், நான் ஏதாவது உங்களுக்கு சகாயம் பண்ணணும், பெரியவா வந்திருக்கேன், நீங்க உங்க போல பெரியவாள்னா வந்தேன்னா பக்தாள் வந்தான்னா லோகத்துக்கு க்ஷேமம், என்ன வேணும் சொல்லுங்க. அவர் அப்படியே யோசனை பண்ணார், உன் ராஜ்யத்தை கொடுன்ட்டார். என்னது ஒண்ணும் புரியலையே, துராசா பூயிட்ட ஞாபகம் கருத்து, ராஜ்யத்தை கொடுன்னார். இவர் பார்த்தா எப்படி வாழாதார் தெரியுமோ, தான் தனது எதுவும் இல்லைங்கிற எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்காரா இந்த பரோபகாரி ராஜா. என்ன பண்ணினார், அப்படியே ஆகட்டும் மந்திரிகளை சொன்னார். இந்த மேல ராஜா இவருன்ட்டார், ஒரு கையில ஒரு சின்ன ஒரு டம்ளரையும் ஒரு கம்பளையும் கொடுங்கன்னார். கொடுத்து வாங்கிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்ப பாட்டுக்கு போய் காட்டுக்கு போயிட்டு கட்டம் நடந்துட்டா இருக்க ஒண்ணுமே இல்லையே, இது வரைக்கும் எனக்கு வேணும்னு நினைச்சார் ராஜ்யத்தா இருந்தார், அடுத்த கட்டணம் ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் விட்டு விட்டு போயிட்டார். இந்த அப்படி போறவருக்கு என்ன ஆகுன்னார், ஒரு காட்டுக்குள்ள போகும் பொழுது ரொம்ப தாகமா இருந்தது. தாகமா இருக்கிறத என்ன பண்ணினா, அங்க பக்கத்துல ஒரு கிணறு தீர்த்தம் இருக்கான்னு பார்த்தார். ஒரு பெரிய கிணறு, அந்த கிணறுக்குள்ள எட்டி பார்க்கிறார். எட்டி பார்த்தா அங்க என்ன, நாலு பிராணிகள் அழுதுருக்கான், ஒரு மனுஷன், ஒரு சிம்மம், ஒரு பாம்பு, நல்ல விஷப்பாம்பு, இந்த நாகப்பாம்பு ஒண்ணு, ஒரு குரங்கு ஒண்ணு. இந்த நாளும் என்ன காப்பாத்துங்கோ என்ன காப்பாத்துங்கோன்னு கத்துட்டே இருக்கு. இந்த சிம்மம் இந்த மனுஷனை கொண்டு சாப்பிடப்படாதோ, இல்ல இந்த குரங்காவது இங்கே அங்கேயே போகப்படாதோ, நானும் பசிக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு எங்களை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு சொல்லு. இவர் பார்த்தாராம், ஆடாடாடா, நம்ம இங்க வந்து ராஜ்யத்தை விட்டு இங்க வந்திருக்கோம், உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் சகாயம் பண்ணணும் எனக்குதான் எண்ணத்துல இருந்துருக்கோம், தீர்த்தம் இருக்க எனக்கு சாப்பிடணும்னு பார்த்தா இவளை எடுத்து வைக்கணுமே அப்படின்னு நினைச்சுட்டு அங்கேயும் தேடி ஒரு கயிறை கொண்டு வந்து என்ன பண்ணா, ஒவ்வொருத்தரையும் வெளியில எடுக்கணும்னு தீர்மானம் பண்ற. முதல்ல இந்த சிம்மத்தை வெளியில எடுத்தாரா, சிம்மத்தை வெளியில எடுத்தோம்னா சிம்மம் பார்த்துட்டு, நீங்க நன்ன காரியம் பண்ணிருக்கல, என்ன கணத்துல நான் பிராண விட்டுருக்கேன், எவ்வளவு எம்பி எம்பி பார்த்திருக்கேன், என்னால முடியல வெளியில வரத்துக்கு, இருந்தாலும் நீங்க எப்படி சகாயம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன எடுத்துட்டேன், நான் உங்களை இப்ப கொல்லலாம், ஆனா சகாயம் பண்ணினவன் நான் கிருத்தக்னன் இல்ல, சகாயம் பண்ணினவாள நான் கொல்ல மாட்டேன், நான் வந்து தண்டகாரண்யத்துல இருக்கேன், நீங்க எப்பாவது வரதா இருந்தா வந்தேன் என்ன வந்து பாருங்க, முடிஞ்ச சகாயம் பண்றேன், ஆனா போறப்ப மட்டும் ஒரு சின்ன வார்த்தை சொல்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, மீதி எல்லாரையும் வெளியில் எடுத்துல அந்த மனுஷனை மட்டும் எடுக்காதுங்க வெளியில் அப்படின்னு. இவர் பார்த்தாரு, நான் இந்த சிம்மத்தை எடுத்ததுக்கே இந்த சிம்மம் சகாயப்படுத்து பரவாயில்லைன்னு நினைச்சேன், ஆனா கடைசியில் இப்படி சொல்றது என்ன ஏது தெரியலையே, சரி பார்ப்போம் அப்படின்னு அது போயிடும். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணினார், இவர் அந்த கயிறு உள்ள விட்டார், உள்ள விட்டதுமே அந்த பாம்பு கிடக்கடான அதை புடிச்சுட்டு வெளியில வந்துருக்கு, வெளியில வந்ததுமே அது நினைச்சதான், நான் விஷப்பாம்பு, நிஜமா எனக்கு பசியா இருக்கு, இருந்தாலும் மனுஷனை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஏதோ தவக்கலா எலி அது போல பிராணி தான் வேணும், இருந்தாலும் நீங்க சகாயம் பண்ணிருக்க, ஆனா உங்களை கொல்ல மாட்டேன், நான் உங்களை கடிக்க மாட்டேன், நீங்க சகாயம் பண்ணிருக்கல, அங்க உயிர் பிச்சை கொடுத்துருக்க, ஆக ஒண்ணு சொல்றேன், நான் நீங்க எப்ப வாழ்க்கையில இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம் வருதோ அப்ப என்ன நினைச்சுட்டா போறோம் அந்த இடத்துக்கு வந்துடுவேன், எனக்கு அந்த சக்தி இருக்கு, வாழ்க்கையில் உங்களுக்கு நிஜமா கஷ்டமா இருக்கவையனால் எங்கிட்ட வாங்க, என்ன நினைங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அது போயிடுது. இவரும் பார்த்தாரோ போறப்ப ஒரு வார்த்தை சொல்லிருக்கு, சுவாமி ஒரு வார்த்தை சொல்ல மரியாதை இருந்தோ, நீங்க மனுஷன் மட்டும் வெளியில் எடுக்காதுங்க, உங்களுக்கு தான் ஆபத்து, அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இந்த ராஜாவுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்தது, நாலு பேர் இருக்கா, நாலு பேர்லயும் இந்த மனுஷனுடைய இவன் மேல இவ்வளவு கோபம், கொண்டு இருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. சார் என்ன விஷயம் தெரியலையே, இல்ல அவன் ரொம்ப துராசா பூயிஷ்டன், பேராசை கொள்ளவன், எந்த செயலாதும் பண்ணுவான், உங்களுக்கே அபகாரம் பண்ணிவிடுவான், அவன் மட்டும் சகாயம் பண்ணாதீங்கிறத அந்த பாம்பு. சரின்னு பார்த்தார், மறுபடியும் கயிறை விட்டார். இந்த தினம் கயிறை விட்டப்ப குரங்கு தாவி அதை புடிச்சுட்டு புடிச்சுட்டு வெளியில வந்தது. வெளியில வந்தவர் அது சொல்லியிருந்தான், அந்த குரங்கு நான் தெரியாம இதுல விழுந்து விட்டேன், இந்த களத்துக்குள்ள இப்படி இப்படி தாவரத்துல மூடிட்டு மேல இருக்கக்கூடியது அந்த கொடிகள்லாம் கை ஸ்லிப்பாய் உள்ள விழுந்து விட்டேன், அதுக்கப்புறம் வெளியில வர முடியல, என்ன காப்பாத்தினேன் நீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா மனுஷனுக்கும் குரங்கும் எப்பவுமே விரோதமே கிடையாது, அதனால நான் உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன், நீங்க எனக்கும் சகாயம் பண்ணிருக்கேன், ஆனா உங்களுக்கு நீங்க பண்ண சகாயம் மட்டும் நான் மறக்க மாட்டேன். ஏதோ ஒரு சமயத்தில் உங்களுக்கு நான் சகாயம் பண்றேன், நானும் தண்டக்காரணத்தை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறப்ப மனுஷனை வெளியில எடுக்காதீங்க போறோம், அவரத்தான் தான் இருக்காரு, நீங்க உங்க வேலையில பாருங்க, தீர்த்தத்தை பிடிச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு. மூணு பேரும் போயாச்சு, இவரத்தான் தான் இருக்கார், அந்த மனுஷன் தான் இருக்காரு, அந்த கவலையில அவர் சொல்லிட்டு இருக்காரா, அரையப்பா இதை எழுங்கோ, வெளியில எழுங்கோ, பசியா இருக்க, ரொம்ப சிரமமா இருக்க, என்னால தாங்க முடியல, வெளியில வர முடியல, வெளியில வந்தா அந்த பிச்சை எடுத்தனாலும் சாப்பிடுவேன். இவர் பார்த்தார், இந்த ராஜாவுக்கு எல்லோருக்கும் சகாயம் பண்ணி பண்ணி வழங்கும், என்ன ஆ போறது அப்படின்னு நினைச்சுண்டு இவர் என்ன பண்ணினார், அந்த மனுஷனும் பிடிச்சு இழுத்தார். வெளியில வந்தது, வெளியில வந்த பிறகு அவர், ராஜா நீங்க எனக்கு ரொம்ப சகாயம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நமஸ்காரம், நான் உதயபுரத்துக்கு சேர்ந்தவன், அந்த ஊர்ல ஒரு நாங்க வந்து இந்த தங்க வேலையெல்லாம் தங்க நகையெல்லாம் பண்ணக்கூடியதான ஆச்சாரியா இருக்கேன், நீங்க அந்த பக்கம் வந்தேன்னா வாங்க, ஏதாவது சகாயம் பண்ண முடியும்னா அந்த சந்தர்ப்பத்துல சகாயம் முடியும்னா பண்றேன் அப்படின்ட்டு அறிவர். சரின்னு அறிவர். கடைசியில் என்ன ஆச்சுன்னார், ஆனந்தமாக அந்த தீர்த்தத்துக்காக போயிட்டே இருக்காரு. இவர் மட்டும் காட்டுல தபஸ் பண்ணிட்டு அந்தந்த இடத்துக்கு போயிட்டே இருக்காரு, எல்லாத்தையும் விட்டாரோ இல்லையோ, ராஜ்யம் இல்ல ஒன்னும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் நமக்கு பகவான் சகாயம் பண்ணக்கூடியதான நிலையில ராஜாவை வைத்து இருக்கும் பொழுது என்னென்ன பண்ணமோ அதை பண்ணினோம். இப்ப பகவான் நம்ம கிட்ட ராஜ்யத்தை வாங்கிட்டார், ஆகையா நமக்கு ஒண்ணும் வேண்டியது இல்ல, பகவான் நாம சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இவர் சில மாசம் ஆச்சு, அஞ்சாறு மாதம் போயிட்டே இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு தண்டக்காரனுக்கு புள்ள பூந்துண்டார். இவர் பூந்துண்டு இருக்கிற காலத்துல சிம்மம் பார்த்ததான், இவர கிட்ட வந்து ரொம்ப கிட்ட வந்து அதுக்கு வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு, இந்த ராஜாவுக்கு மரியாதை பாருங்க, எல்லாத்தையும் விட்ட ராஜாவுக்கு வாங்கோன்னு கூப்பிட்டு அங்க இருக்கக்கூடியதான அத்தனை மிருகங்களையும் கூப்பிட்டதான் அந்த சிம்மம். ஏன்னா சிம்மம் காட்டுக்கு ராஜாவோ இல்லையோ, அத்தனை பேரும் இந்த ராஜாவுக்கு வணங்கன்னு சொல்லித்தான், யானை எல்லாம் வழங்குறதா அதுக்கு. பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார், அதுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்தது, கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணித்தான், ஒரு அழகான ரத்னங்கள்லாம் பண்ணி தங்கத்துல பண்ணினதான ஒரு அழகான மாலையை கொடுத்ததான் இருக்கு இந்த ராஜாவுக்கு. இவர் பார்த்த, நானும் எல்லாத்தையும் திறந்து வந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒன்னும் வேண்டியது இல்ல, எனக்கு எதுலையும் ஆசை இல்ல, ஆசை இருக்கிறவாழ கொடுங்கோ, ஆசை இல்லாதவாழ கொடுத்த ஒரு லாபம் இல்ல அப்படின்னு அதை திருப்பி கொடுத்துட்டார் சிம்மத்துக்கு. ஆனா அந்த சிம்மம் சொல்லித்தான், அதெல்லாம் வேண்டாம், உங்களை கொடுத்தது கொடுத்ததான், நீங்க இதை போட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு சரின்னு போட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்க, போய் போய் அப்படி தண்டக்காரன் எல்லாம் தாண்டினார், உதயபுரத்துக்கு போற. அங்க போனதுமே என்ன, ராஜா உன்னுடைய ஆஸ்தானம் இருக்கோம் இல்லையோ, அங்க போகலாம் அப்படின்னு அந்த பக்கத்துல போகும் பொழுது இவர் பார்த்தாராம், யாரு இந்த தட்டன் பார்த்தார். பார்த்துட்டு ஓஹோ நீங்க தானே வாங்குவோம்னு சொல்லி இவருக்கு ஏதோ மரியாதை பண்ணி பார்த்துட்ட பிறகு இவர் கழுத்துல இருக்கிற மாலையை பார்த்தாராம். ஓஹோ எவ்வளவு அழகா இருக்கு, ஏதுன்னு நினைச்சு ஏதுன்னு இவர் காட்டுல போனேன், சிம்மம் எனக்கு கொடுத்தது, நான் காப்பாத்தன இல்லையா உங்களுக்கு முன்னாலே. இவர் பார்த்த, அடாடா எவ்வளவு அழகான மாலை, நாம் பண்ணின மாலை இல்லவா அது, இந்த தட்டான் தான் அந்த மாலையை பண்ணியிருக்கான், அது ராஜாவனுடைய பையனுக்காக இளையராஜாவுக்காக பண்ணிருக்க, பண்ணின மாலை என்னாச்சு, அது பண்ணி ராஜா கொடுத்துருக்க, அந்த ராஜபுத்திரன் அதை வாங்கிட்டு கழுத்துல போட்டுண்டு காட்டுக்கு போயிருக்கார். காட்டுக்கு போக போய் என்ன பண்ணித்தனர், யாரோ ஒருத்தர் கொண்டு விட்டார், அது போயிடுது. இது எங்க எங்க போனார், யார் போனார், என்ன ஆச்சுன்னு மாலையும் காணும், இளவரசனும் காணும். இதனால ரொம்ப கவலைப்பட்டிருந்தார் ராஜா. இப்ப நான் இந்த மாலையை கொடுத்தேன்னு வச்சுக்கலாம், ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார், எனக்கு ஏதாவது இந்த மாலையும் எனக்கு கொடுத்தாலும் கொடுப்பார், அதோட நிறைய பணத்தையும் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு நினைச்சிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஆசை, ஒரு கெட்ட ஆசை அவனுக்கு வந்துருந்தான், இந்த மனுஷன் இருக்காரோ இல்லையோ, இவர்தான் ராஜாவை கொன்னவர், இளைய ராஜாவை கொன்னவர் என்ன புடிச்சு கொடுத்து விட்டேன்னா எனக்கு ராஜ்யத்தையும் கொடுப்பார், மாலையும் கொடுப்பார், ரெண்டு மூணு கிராமத்தையும் கொடுப்பார் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணினானா, நீங்க வாங்க ஒரு ராஜா கிட்ட அழைச்சுன்னு போறேன்னு சொல்லிவிட்டு இது போல சொல்லிவிட்டான். ராஜாவுக்கு கோபம் வந்து நிச்சயமாயிடுது. ஏன்னா இந்த மாலை தான் அந்த மாலை, தனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இவன் பண்ணின தட்டான் பண்ணினதுன்னு தெரியும். இந்த மாலையும் ஐடென்டிஃபை பண்ணி விட்ட, அதோட இவரோ இங்க கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னார். பார்த்த சரின்னு இந்த மனுஷனுக்கு கொண்டு விடுங்க அப்படின்னு தூக்கு தண்டா போட்ட. பார்த்தாராம், குரங்கு தொழித்து, திமன் தொழித்து, பாம்பு தொழித்து, ஒத்த சொன்ன வார்த்தையும் கேட்கலையா? ஏதாவது தரும், ஒரு தரம் யாராவது சொன்னா தப்புன்னு நினைக்கலாம். உலகத்துக்கு எல்லா பிராணிகளும் சொன்னாலும் போலியே இவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்க பார்த்தா, தன்னை காப்பாத்தினவனையே தான் கொல்லணும்னு நினைச்சுங்க, பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கானே, நிஜமா துராட்டா போயிட்டன் இவன் தான். இருந்தாலும் இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுண்டு இருக்க, கரெக்டா அந்த சந்தர்ப்பத்துல இவருக்கு கொல்ற சமயத்துல என்ன பண்ணிட்டு அந்த பாம்பு ஓடி வந்துட்டான். ஓடி வந்து என்ன சொல்லிட்டு, ராஜாவே இத பாருங்க, கவலையே படாதீங்க, நான் அன்னைக்கே வாணி கொடுத்தேன், இந்த பேராசை பிடிச்ச வாழ்க்க சேரப்படாது. உலகத்துல மனுஷங்களுக்கு சத்சங்கம் தான் வேணுமே தவிர துஷ்சங்கம் கூடாதுன்னு சொன்னேன், நீங்க கேட்கல. போனா போறது நான் ஒன்னு சொல்றேன், என்னன்னா இப்ப ராஜா வருவார். ராஜாவுடைய நிலை என்னன்ன, தூக்கு தண்டனை போடுறவாள்ல அந்த சமயத்துல தான் வந்து நேர பார்ப்பார், நிஜமா தண்டனை போடுறாளா இல்ல வேற யாருக்கா அதை போட்டுருவாளான்ட்டு அவர் வருவார். அந்த சந்தர்ப்பத்துல நான் என்ன பண்றேன், அந்த ராஜாவை ஒரு கடிச்சு விடுறேன். கடிச்சதுமே ரெண்டு நிமிஷத்துல பிராணனை விட்டுருவார். ஆனால் அவர் கடிச்சதுமே நான் என்ன பண்றேன், இந்த மந்திரம் சொல்லுங்க, நீங்க சொன்னா நான் முருகன் ராஜா குழைச்சு விடுவேன், அவர் உங்களுக்கு சாயம் பண்ணுவார் அப்படின்னு நான் கண்டு ஒரு மந்திரத்தையும் இவர்கிட்ட சொல்லிவிட்டு அதை ரெடியா காத்துருக்க மறவார். ராஜா அங்க வந்த ஒரு போடு போட்டது ராஜாவை அங்கேயே கட்டிண்டார், கீழே விழுந்துட்டார். அத்தனை பேரும் மந்திரிகள் என்ன மற்ற சைனிகள் யாரும் ஒண்ணுமே சொல்ல முடியல, என்ன இப்ப இவனுக்கு தூக்கு போடுறதை விட ராஜாவுக்கு எழுந்துருக்கு, அதான் ரொம்ப கஷ்டம் நான் சொல்ல அங்கே பார்த்துட்டு இருக்கேன். இவர் என்ன பண்ணார், அவளோட சொன்னாலாம், எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அந்த மந்திரத்தினால புழக்க வைக்கிறேன். அவள்லாம் கேட்கல, என்ன பண்ணினார், வைத்தியாள்லாம் கூப்பிட்ட, வைத்தியாள்லாம் கிட்ட வந்து பார்த்து சுவாமின்னு அவர் காலம் ஆயிட்டார், ஒண்ணும் பண்ண முடியாது. இவர் சொல்றார், நான் வேணா மந்திரம் போட்டு பாக்கிறேன் அப்படின்னாரு. சரி பாருங்க, கரெக்டா இவர் பண்ணாரு, கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டார் கீழே இருந்து, இந்த மந்திரத்தை சொல்லி அவர் மேல தடவிடாரா. ஒரு செகண்டுக்கு ராஜா என்ன பண்ணாரு, கண்ணை திறந்தார், எழுந்து நின்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், சௌக்கியமா ஆனந்தமா சிரிச்சு பேசினாரா. இங்க மந்திரிகள்லாம் சொன்னார், இவர் தான் உங்களை காப்பாத்தினார். ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். யாருக்கு மரண தண்டனை கொடுத்தாரோ அவருக்கே என்ன பண்ணினார், அவருக்கு சந்தோஷப்பட்டு மறுபடியும் அவருக்கு எல்லாம் எடுத்துவிட்டு நிறைய காசெல்லாம் கொடுத்து, என்ன ஏது நீங்க யாருன்னு கேட்ட அத்தனை விஷயமும் சொன்னாராம். சொன்ன பிறகு மாட்டின்னாவும், நீங்க வந்து தப்பு பண்றது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி இன்னொரு வியக்தியை பிடிக்க விட்டுல, ரொம்ப கஷ்டம் தப்பான காரியமாச்சு, மரண தண்டனை கொடுத்த யாருக்கு, அந்த தட்டனுக்கு. இவர் சொன்னாரா, அந்த காரியம் பண்ணாதீங்க, மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், அந்த ஆசையானது பேராசையா போயிடுது, பேராசை இருக்கிறவங்க கொன்னா ஏதாவது லாபம் உண்டோ, அவனை பண்ண வேண்டான்னு ராஜாவுக்கு சொன்னார். ராஜா என்ன பண்ணார், அவருக்கு ஏதோ கொஞ்சம் பணம் அனுப்பி கொடுத்து இந்த ராஜ்யத்துல இருக்கப்படாதுன்னு வெளியில அனுப்பிச்சு விட்டார். சரி, இந்த வெளியில அனுப்பிச்ச பிறகு இவர் என்ன பண்ணார், அந்த ராஜா சொன்னார், கொஞ்ச நாள் இருந்தாரு, நான் வெறுமனா ஆண்டியா சுத்திட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிளம்பினார். இவர் கொஞ்ச தூரம் கிளம்பின பிறகு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போற பொழுது அந்த குரங்கு எதிர்க்க வந்தது. அந்த குரங்கு என்ன பண்ணிட்டு, ராஜாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா, என்ன ஏது எங்கெங்க பார்த்தாலும் என்ன ஏதுன்னு கேட்டு அந்த ராஜாவுக்கு ஒரு பழத்தை கொடுத்ததான். இந்த பழமானது இது அமிர்த பழம்னு பேரப்பா, இந்த பழத்தை சாப்பிட்டவாளுக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆயுளோட ஆரோக்கியத்தோட இருக்கலாம், கிழத்தனம் வராது, உடம்புல சக்தி இருக்கும், நீண்ட நாள் இருக்கலாம். அதான் தேடிண்டே இருந்தா நீங்க பார்த்தே உங்களுக்கு நல்ல காலம் பார்த்தேன், நான் சாயம் பண்ணும்னு நினைச்சேன், இந்த அனுபவம் கொடுக்குறேன். இதை வாங்கிட்டாரா இவர், எனக்கு என்ன வேணும் இந்த பழத்தோட என்ன பிரயோஜனம், நான் நீண்ட நாள் வாழணும்னு ஆசை இல்லை எனக்கு, ஆனா யாருக்காவது உபயோகப்படக்கூடியதான மனுஷனுக்கு கொடுக்கணும், அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், எங்கிட்ட இருந்து ஒரு சன்னியாசி ராஜ்யத்தை வாங்கிட்டார் இல்லவா, அவருக்கு கொடுக்கணும் இது. ஏன்னா அன்னியில இருந்து இது வரைக்கும் அந்த ராஜ்யத்துல ஒரு துன்பமும் இல்லாம காப்பாத்தாலான காதல விழுந்துட்டு இருக்கு. நல்லவாளுக்கு கொடுத்தா நிஜமாகவே சௌக்கியமாக வாழலாம், நல்லது நடக்கும் அப்படின்னு அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சுட்டு அவர் போனாராம். எங்க எல்லாத்தையும் விட்டு மறுபடியும் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்து அந்த ராஜா கிட்டையே பார்த்து இதை கொடுக்கணும்னு பாக்கிறார். பார்த்ததுன்னா இந்த சன்னியாசி ராஜாவா இருந்துட்டு இருக்காரு, ஆண்டு இருக்க, அவர்கிட்ட போய் கொடுத்தாராம். கொடுத்து விட்டு இது அமிர்த பலம், இது சாப்பிட்டா நீண்ட நாள் வாழலாம், நீங்க ஆரோக்கியத்தோட இருக்கலாம், தேசமெல்லாம் சுபிக்ஷமா இருக்கலாம், இது பரமேஸ்வரன் கொடுத்த பதார்த்தம் அப்படின்னு சொன்னார். அவர் பார்த்தாராம், ஒரு பழம் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு பழமும் கொடுக்கணும். ஏன்னா எங்க ஆத்துக்காரி மகாராணி இருக்கா, அவளை கொடுக்காம நான் மட்டும் இருந்தேன் என்ன பண்றது, அவளை கொடுத்துட்டு நான் இல்லைன்னா என்ன இருக்காது, ஆகையால் இன்னொரு பழம் வேணும் அப்படின்னு பார்த்தார். இவர் நான் என்னையா பண்ணுவேன், எனக்கே குரங்கு ஒரு பழம் கொடுத்தது, ரெண்டாவது பழம் வேணுமே என்ன பண்றது, சரி பாபம் அப்படின்னு இந்த குரங்க நினைக்கின்ற. குரங்கு எதற்க வந்தது, ரெண்டாவது பழம் எனக்கு வேணும், ராதா இப்படி கேட்கிறார் அப்படின்னாராம். அந்த குரங்கு சொல்லிட்டு பழம் ரெண்டாவது எங்கிட்ட இருந்தா நான் சாப்பிட மாட்டேனா, எனக்கும் வாழணும்னு ஆசை இல்லையா, இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், எங்க தலைவர் ஒருத்தர் இருக்க, அவருக்கு அனுமார்னு பேர், அவரை போய் கேட்பேன்னா ஒரு வேலை கிடைச்சா கொடுக்கலாமே. சரி, இவ ரெண்டு பேரும் அனுமார்கிட்ட போற, அங்க கோவில் இருக்கிற அனுமார் அவர் எல்ல வந்து, ஓஹோ இன்னொரு பழம் வேணுமான்னு, எங்கிட்ட கிடையாது, நானே இந்த பழமானது பரமேஸ்வரன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சரி பரமேஸ்வரன் போவோம்னார். பரமேஸ்வரன் அழைச்சுன்னு போறார். அவர் பரமேஸ்வரன் சொன்னாராம், பழம் கொடுக்கலாம், ஒரு பழம் இல்ல நாலு பழமும் கொடுக்கலாம், ஆனா நான் கொடுக்க முடியாது, ஏன்னா ஸ்திதி காலத்துல உலகத்தை காப்பாத்துறவர் மகாவிஷ்ணு, எனக்கு வந்து போர்ட்போலியோ என்னன்னு எல்லாரையும் கொல்ற போர்ட்போலியோ தான், சம்ஹாரத்துக்கு அதிபதியை தவிர நீண்ட நாள் வாழறதுக்கு நான் பலம் கொடுக்கறதுக்கு இல்ல, மகாவிஷ்ணன் தான் கேட்டு கொடுக்கணும்னார். சரிங்க, மகாவிஷ்ணன் அழைச்சு போயிட்டு கேட்டு வரேன், போயிட்டு கேட்டு வர அவர் சொல்ற, மகாவிஷ்ணு சொன்னாரப்ப இந்த பழங்கள்லாம் எந்த இடத்துல காய்க்கிறதோ பழுக்கிறதோ அந்த இடமானது பரோபகாரி ராஜா இருக்காரு, அவருக்கு சொந்தம், அதனால நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேளுங்க. இவர் கேட்டார், எங்கிட்ட ராஜ்யம் இல்ல, பரோபகாரி நானாம், ஆனா எங்கிட்ட ராஜ்யம் இல்ல. சரி, நம்ம அந்த ராஜா சன்னியாசி கொடுத்துட்டோம் இல்லையா, அவர் தானே ராஜ்யம், இப்ப ஒருவேளை அவர்கிட்ட இருக்க தெரியாம இருக்கோம் என்னமோ அப்படின்னு எல்லாரும் இங்க போற குரங்கு, இந்த பரோபகாரி ராஜா இவ போனா. போனதுமே இவர் போற சமயத்துல அந்த சன்னியாசி பக்கத்துல ஒரு தூதம் நிக்கிறான், விஷ்ணு தூதம். என்ன சொன்னார், பத்திரத்தை வச்சுண்டு இந்த எங்கக்கூடியதான இந்த உத்தியானவனம் முழுக்க இது நிறைய பழங்கள் இருக்க, இதெல்லாம் இந்த ராஜாவுக்கு சேர்ந்தது அப்படின்னு ஒரு பத்திரத்தை எழுதி அத அந்த தன்னியாசி கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு இருக்க. அவர் வாங்கிட்டாராம் தன்னியாசி. என்ன பண்ணினார் தெரியுமா, நான் இந்த ராஜா கிட்ட கொடுத்து விட்டாராம், பரோபகாரி ராஜா கிட்ட. ஏன் இங்கிட்ட கொடுக்கிறேன்னு, இல்ல இல்ல நீங்க தான் நிஜமான ராஜா, உங்களுடைய நிஜமான நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதான உங்களுடைய சுபாவத்தை டெஸ்ட் பண்றதுக்காக தேவதைகள்லாம் பண்ணினதான பிளான், அதனாலதான் அங்க சிம்மமோ குரங்கோ பாம்போ எல்லாமே சேர்ந்து மனுஷனோ இத்தனை பேரும் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷால் உலகத்துல எல்லோரும் கெட்டவா இல்ல, நல்லவாளும் இருக்கா கெட்டவாளும் இருக்கா, எங்க துன்பம் இருக்கோ அங்கே சாதாரணமாக கெடுதல் இருக்கும், ஆனால் கெடுதல் இருக்குங்கிறதா எல்லாரையும் கெடுதல்னு சொல்லாதீங்க, நல்லவாளும் இருக்கா, நல்லவாளா இருக்கிறவா எல்லா நிலையிலையும் காட்டுலையும் இருக்கலாம் சிங்கமா, அதே போல புத்துலையும் இருக்கலாம் பாம்பா, இங்கும் இங்கும் சுத்தி கொண்டும் இருக்கலாம், ரொம்ப நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு ராஜா பக்கத்திலேயே இருந்தேன்னு இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்குன்னு பெரிய பொசிஷன்லயும் இருக்கிறவன் கெட்டவன இருக்கலாம், ஆகையால் இத சொல்றதுக்காகத்தான் காட்டுறதுக்காகத்தான் நாங்க வந்தோம் சொல்லிவிட்டு அந்த தன்னியாசி மறைஞ்சு போயிட்டார். ராஜாவா இருக்கிறவர் பழைய ராஜா இவர் கொடுத்து விட்டார். இவர் சொன்னார், யாருக்கும் அமிர்தத்துவம் வேண்டாம், இருக்கிற நாள் சௌக்கியமா இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டார். போய் பாரு முழுக்க அப்படி லோகத்துல துராசா பூயிஷ்டே இந்த துராசக்தி பத்தி ஒரு ஒரு நாலு அத்தியாயம் இந்த கதை சொல்லியிருக்கு. அந்த நாலு அத்தியாயத்தை சொன்னதுக்கு தாற்பயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மனுஷனுடைய மனசுல இவ்வளவு பட்டதான துராசை இருக்கு, பேராசையை தடுக்கணும், மனுஷனுடைய சபல புத்தியை விடணும். அதை சொல்றதுக்காகத்தான் இந்த ரெண்டு ஸ்லோகத்துல சதா மோகாட்டவியாம் ஜரது யுவதி நாம் குசகிரோ நடதி ஆசாசா காது அடிதி அடதி ஜடிதி ஸ்வைரமபிதா கபாலின்னு பிக்ஷோமே கிருதய கபிமத்யந்த சபலம். என்னுடைய மனசுங்கிற குரங்கப்ப அத்தியந்த சபலம் திருடம் பக்தியா பத்வா சிவபவத தீனம் குரு விபோ, என் மனதை உங்களுக்கு அதீனமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ற. மனத்த குரங்கா வர்ணிச்சிருக்காருங்க, மனத்த காளையா ஒரு இடத்துல சொல்ல போற, மனத்த பல பல விதமாகவும் சிங்கமாகவும் நரியாகவும் எத்தனை விதமாகவும் சொல்ல போற. சிவானந்தனதி மாதிரி உயர்ந்ததான ஒரு ஸ்லோகம் இல்ல, ஒரு பிரகரணம் இல்ல, இது வெறுமனே பக்திக்காக சொல்லக்கூடியதான பிரகரணம் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, புராணங்கள்ல சொன்னதான நிறைய அம்சங்கள் இதை சொல்றது. இதுல கொஞ்சம் கொஞ்சமாக மேல் பாகத்தை பார்ப்போம் அடுத்த சனி.